வணக்கம் குமாரதாசன் அவர்களே.
வணக்கம் ராய் சார்.
இப்ப பெல்ஜியம் நாட்டின் தலைநகரம் பிரசல்ஸ் நகரில் இரட்டை குண்டுவெடிப்பு நடந்துள்ளது. இது தற்கொலை தாக்குதல் என்று ஒரு செய்தி சொல்கிறது, ஆனால் அதை உறுதியாக தெரியவில்லை. அங்கு என்ன நடந்தது என்று சொல்லுங்களேன்.
ஆமாம், இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைமையகம் அமைந்திருக்கின்ற இந்த பிரசல்ஸ் நகரில் ஐஎஸ் இஸ்லாமிய தீவிரவாதிகள் தங்களுடைய கைவரிசையை காட்டியிருக்கிறார்கள். அதாவது கடந்த 4 மாத கால இடைவெளிக்குள் 2வது தாக்குதல், பாரிஸ் தாக்குதலுக்கு அடுத்தபடியாக இந்த தாக்குதலுக்கு அவர்கள் உரிமை கோரியிருக்கிறார்கள். பிரசல்ஸ் நகரில் இருக்கின்ற இந்த நெருக்கடி மிகுந்த செவந்தம் சர்வதேச விமான நிலையத்திலும் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைமையகத்துக்கு அருகே இருக்கின்ற ஒரு நிலத்தடி சுரங்க ரயில் நிலையத்திலும் குண்டுகள் வெடிக்க வைத்திருக்கின்றன. இந்த தாக்குதல்களில் மொத்தம் 34 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 200 மேற்பட்டவர்கள் வெளிநாட்டவர்கள் உட்பட காயம் அடைந்திருக்கிறார்கள். இந்த தாக்குதல்கள் பெரும்பாலும் தற்கொலை தாக்குதல்களாகத்தான் இருக்க வேண்டும் என்று ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்திருப்பதாக அதிகாரிகள் கூறுகிறார்கள். பயண பொதிகளில் குண்டுகள் விமான நிலையத்துக்குள் எடுத்து வரப்பட்டிருப்பதை அங்கிருக்கின்ற கண்காணிப்பு கமராக்கள் மூலம் அவர்கள் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த வெடிகுண்டுகள் வைக்கப்பட்ட பயண பொதிகளை சுமந்தவாறு மூவர் விமான நிலையத்துக்குள் பிரவேசிக்கின்ற காட்சிகள் போலீஸ் தரப்பினரால் வெளியிடப்பட்டிருக்கின்றன படங்களாக. இவற்றில் இருவர் தங்களுடைய கைகளில், அதாவது இடது கைகளில் மட்டும் கையுறைகள், கருப்பு நிற கையுறைகளை அணிந்தவாறு பயணப்பொதியை வண்டிலை தள்ளி கொண்டு உள்ளே விமான நிலையத்துக்குள் பிரவேசிக்கின்ற காட்சி அது. இது அவர்கள் பெரும்பாலும் தற்கொலை குண்டு தாக்குதல் நடத்தியவர்களாக படங்களாக இருக்க வேண்டும் என்று பொதுவாக சந்தேகிக்கின்றனர். இந்த தாக்குதல் மூவர் பயணப்பொதிகளை சுமந்தவாறு மூவர் விமான நிலையத்துக்குள் பிரவேசிக்கிறார்கள். அவர்கள் இருவர் குண்டுகளை வெடிக்க வைத்து உயிரிழந்திருக்கலாம் என நம்பப்படுகிறது. இந்த மூன்றாவது நபர் தப்பிவிட்டார் என்று சந்தேகிக்கப்படுகிறது. அவரை தேடி பெரும் தேடுதல் வேட்டை இந்த பிரசல்ஸ் நகர் மற்றும் அண்டிய பிரதங்களில் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இவர்கள் கையுறை, கருப்பு நிற கையுறையை தங்களுடைய இடது கைகளில் மட்டும் அணிந்திருப்பது அந்த படங்களில் தெளிவாக தெரிகின்றது. அவர்கள் அந்த குண்டுகளை வெடிக்க வைக்கின்ற அந்த டிட்டனேட்டர் என்கின்ற அந்த வெடிக்க வைக்கும் கருவியை கையுள் மறைத்து அந்த குண்டுகளை சரியான நேரத்தில் சரியான இலக்குக்கு அருகே வெடிக்க வைப்பதற்காகவே அவர்கள் இந்த கையுறைகளை அணிந்திருக்க வேண்டும் என்று விசாரணையாளர்கள் சந்தேகிக்கின்றனர்.
அடுத்து குமாரதாசன் அவர்களே, நீங்க வாழ்ற பாரிஸ் நகரம் இருக்கலையா, அந்த பாரிஸ் நகரத்துல கடந்த நவம்பர் மாதம் ஐஎஸ்ங்கிற அமைப்பு நடத்தின தாக்குதலில் 130 மேற்பட்டோர் கொல்லப்பட்டார்கள். அது சம்பந்தமாக அது தொடர்புடைய குற்றவாளி என்று கருதப்படுகின்ற சாலே அப்துசலாம் அவர்கள் கடந்த வாரம் கைது செய்யப்பட்டார். அந்த கைதுக்கு பழி வாங்கலாக அவர்கள் பிரசல்ஸ் நகரில் தாக்குதல் நடத்தியிருக்கலாம் என்ற ஒரு தியரி அல்லது என்ற ஒரு யூகம் முன்வைக்கப்படுகிறது. அது சரியாக இருக்குமா?
ஆமாம், அவ்வாறான ஒரு கருத்து இங்கே இருக்கின்றது. ஆனால் சலா அப்துல் சலாம் என்பவர் பாரிஸ் தாக்குதலின் மிக முக்கியமான சந்தேக நபராக, அதாவது தாக்குதலில் நேரடியாக சம்பந்தப்பட்டவர்களில் உயிரோடு தப்பிச் சென்று சுமார் 4 மாத காலமாக பாதுகாப்பு தரப்பினருக்கு டிமிக்கி கொடுத்து விட்டு இந்த ஐரோப்பிய நகரம் அங்கும் இடம் மாறி ஒளிந்து திரிந்தவர். அவருடைய கைது என்பது இந்த உலகளாவிய ரீதியில் பெல்ஜியம் நாடு மீது போடப்பட்ட அழுத்தத்தின் காரணமாகவே மேற்கொள்ளப்பட்டது. உண்மையில் பாரிஸ் தாக்குதலின் ஒரு பின்தளமாக அல்லது பின்புற ஆயத்த வேலைகளை செய்கின்ற ஒரு மறைவிடமாக இந்த பிரசல்ஸ் நகரம் பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த குற்றச்சாட்டு மிக நீண்ட காலமாக இருக்கின்றது. இந்த இஸ்லாமிய தீவிரவாதிகள் மறைந்திருந்து தாக்குதல்களை மற்றும் தாக்குதல் திட்டங்களை வகுப்பதற்கான ஒரு பரவலான ஒரு பாதுகாப்பான மறைவிடமாக இந்த பிரசல்ஸ் நகரை அண்டிய ஒரு சிறிய பிரதேசம் கண்காணிக்கப்பட்டு வந்தது. இந்த சலா அப்துல் சலாம் கூட அந்த பகுதியிலேயே தன தாக்குதல் ஆகியோருடன் மறைந்திருப்பது இப்போது அவர் கைது செய்யப்பட்ட பின்னர் வெளிவரும் தகவல்கள் மூலம் அறிய முடிகின்றது. ஆனால் இந்த சலா அப்துல் சலாம் உண்மையில் அவர் உயிருடன் பிடிபட்டிருப்பது என்பது இந்த தீவிரவாதிகள், அதாவது இஸ்லாமிய தீவிரவாத அமைப்பு ஐஎஸ் தீவிரவாத அமைப்பை பொறுத்தவரை ஒரு பெரிய பின்னடைவுதான். ஆனா இந்த தாக்குதல் அவருடைய கைதுக்கு எதிரான பழிவாங்கும் நடவடிக்கையாக இருக்கும் என்று நான் நம்பவில்லை. உண்மையில் அவருடைய கைதன் மூலம் மேலும் தாக்குதல் திட்டங்கள் மற்றும் தாக்குதலாளிகள் தொடர்பான தகவல்கள் பாதுகாப்பு தரப்பினருக்கு தெரிய வந்து அதன் மூலம் தேடுதல்கள் மற்றும் முற்றுகைகள் முடுக்கிவிடப்படுவதற்கு முன்னர் இதில் அவரோடு சம்பந்தப்பட்டவர்கள் அல்லது எஞ்சியிருந்தவர்கள் இந்த தாக்குதல்களை விரைவுபடுத்தி நடத்தியிருக்கிறார்கள் என்றே கருத முடியும். அதாவது ஏற்கனவே தாக்குதலுக்கான திட்டங்கள் இருந்தாலும் இந்த தாக்குதல் அவரது கைதை அடுத்து மிக விரைவாக தீர்மானிக்கப்பட்டு குறித்த காலத்தில் நடத்தப்பட்டிருக்கிறது. ஏனெனில் போலீசார் தங்களை மீண்டும், அதாவது கைதான நபர் மூலமாக பெறப்படுகின்ற தகவல்களின் அடிப்படையில் மேலும் முற்றுகைகள் நடைபெறலாம் அல்லது கைதுகள் இடம்பெறலாம் என்ற எதிர்பார்ப்பில் இந்த தாக்குதல் விரைவுபடுத்தப்பட்ட ஒன்றாக நடத்தப்பட்டிருக்கலாம் என்றே கருத முடியும்.
இப்ப இந்த பிரசல்ஸ் நகரில் நடந்திருக்கிற தாக்குதல் மூலம் ஐரோப்பாவே பீதியில் உறைந்து போயிருப்பதாக சில ஊடகங்கள் கூறுகின்றன. அப்படியான ஒரு செய்தி தகவல் உண்மையா?
ஆமா, இந்த பாரிஸ் தாக்குதல்களுக்கு பின்னர் இந்த நியூ நார்மல் என்று சொல்கின்ற, அதாவது ஒரு அசாதாரண வளமை நிலைக்கு மக்கள், இந்த ஐரோப்பிய நாட்டு நகரங்களில் மக்கள் பழக்கப்பட்டு போய்விட்டார்கள். அதாவது அடுத்த தாக்குதல் நடக்காது என்ற உத்தரவாதத்தை தரும் நிலையில் இந்த அரசு தலைவர்களோ அல்லது பாதுகாப்பு தரப்பினரோ இப்போது இல்லை. அடுத்த தாக்குதல் நடக்காது என்ற உத்தரவாதம் தரும் நிலையில் அவர்கள் இல்லை. ஆனால் அடுத்த தாக்குதலை தடுப்பது எப்படி என்பதுதான் இப்போது அவர்கள் முன்னுள்ள பெரிய சவாலாக இருக்கின்றது. இப்போது ஐரோப்பிய நகரங்களை பொறுத்தவரை போக்குவரத்து மற்றும் விமான போக்குவரத்து, உள்ளூர் போக்குவரத்து, ரயில் போக்குவரத்து மார்க்கங்கள் அனைத்துமே தீவிர கண்காணிப்புக்கு மத்தியில் தான் நடைபெறுகின்றது. மக்களுடைய சாதாரண வாழ்க்கை என்பது பாதுகாப்பு தரப்பினரின் தீவிர கண்காணிப்புக்குட்பட்டதாகவே இருக்கின்றது.
சரி, இப்ப சிரியாவிலிருந்து லட்சக்கணக்கான மக்கள் அகதிகளாக ஐரோப்பா முழுவதும் குவிந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் இந்த தாக்குதல் நடந்திருப்பது அகதிகள் மீதான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமோ?
அகதிகள் மீதான தாக்கம் என்பது ஏற்கனவே அது ஒரு மாபெரும் பிரச்சனையாக இந்த ஐரோப்பாவில் கையாளப்பட்டு வருகிறது. அவர்களை எவ்வாறு கட்டுப்படுத்துவது, அவர்களை எங்கே தங்க வைப்பது என்ற பல்வேறு பிரச்சனைகளை இந்த நாடுகள் எதிர்கொண்டு வருகின்றன. ஆனால் அகதிகள் வாரத்தை பொறுத்தவரை அவர்கள் லட்சக்கணக்கான அகதிகளை அவர்கள் சோதனைகளோ அல்லது கட்டுப்பாடுகளோ ஒன்றி நாடுகளுக்குள் எல்லைகளுக்குள் அனுமதித்து விட்டார்கள். அந்த நிலைமை கிட்டத்தட்ட இப்போ ஒரு ஆண்டுக்கு முன்னம் ஆரம்பித்த நிலைமை இப்போது கையை மீறி போய்விட்டது. அதாவது அகதிகள் லட்சக்கணக்கானோர் எல்லா நாடுகளுக்குள்ளும் படையெடுத்து வந்து விட்டார்கள். இவர்களோடு இஸ்லாமிய தீவிரவாதிகளும் உள்ளே நுழைந்து விட்டார்கள் என்பது பெரும்பாலும் நிரூபிக்கப்பட்டு விட்டது. இப்போதுள்ள பிரச்சனை அகதிகளை தொடர்ந்து உள்ளே உள்வாங்குவதா, அல்லது எல்லைகளை இந்த ஐரோப்பா முழுவதும் நாடுகளின் எல்லை சோதனைகள் மேலும் எல்லை கட்டுப்பாடுகளை மீண்டும் அமலுக்கு கொண்டு வருவதா என்பது. அநேகமாக கிட்டத்தட்ட இப்போது இந்த எல்லை சோதனைகள் 175 வீதமான அளவில் ஏற்கனவே நடைமுறைக்கு வந்துவிட்டன நாடுகளில். இன்னொரு காலத்தில் இந்த செங்கன் என்கின்ற இந்த கட்டுப்பாடற்ற போக்குவரத்து சூழல் காணப்பட்டது. இப்போது கிட்டத்தட்ட செங்கன் உடன்படிக்கை என்பது ஒரு பேரளவில் தான் அமலில் இருப்பது போல் தெரிகிறது. உண்மையில் பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனிய முக்கிய இங்கிலாந்து போன்ற நாடுகள் தங்கள் எல்லை சோதனைகளை தீவிரப்படுத்திவிட்டன. கிட்டத்தட்ட கடவுச்சீட்டு சோதனை மற்றும் ஆள் பரிசோதனை, வாகன பரிசோதனை என்பன தீவிரமாக எல்லைகளில் மேற்கொள்ளப்படுகின்றன. ஆனால் இத்தகைய சோதனைகள் மூலம் ஏற்கனவே உள்ளே ஊடிவிக்கின்ற தீவிரவாதிகளை கட்டுப்படுத்த முடியுமா என்பது ஒன்று. அடுத்தது அந்தந்த நாடுகளில் இந்த இஸ்லாமிய தீவிரவாத செயல்களுக்கு தூண்டப்பட்டவர்கள் அல்லது அதுக்கு பயிற்றுவிக்கப்பட்ட இளைஞர்கள், இளையோர்களை எவ்வாறு கையாள்வது என்பது போன்ற பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன.
சரி, மிக்க நன்றி குமாரதாசன் அவர்களே.
நன்றி, வணக்கம்.